பாடம் 201 மஹ்ரிப்க்கு முன்பின் சுன்னத் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ரிப்க்கு பின் 2 ரகஅத்துகள் தொழுவார்கள் என அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆகியோர் அறிவித்த சரியான ஹதீஸ் இதே பாடங்களின் வரிசையில் 1098 மற்றும் 1115 ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. ஹதீஸ் 1122. அப்துல்லாஹி பின் முகஃபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், மஹ்ரிப்க்கு முன் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை கூறினார்கள். 3வது தடவை கூறும்போது விரும்பியவர் இத்தொழுகையை தொழுது கொள்ளட்டும் என்று கூறினார்கள். புகாரி 1183. ஹதீஸ் 1123. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கியமான நபி தோழர்களை மஹ்ரிப் நேரத்தில், அதாவது சுன்னத் தொழுவதற்காக பள்ளியின் தூண்களை நோக்கி விரைந்து செல்பவர்களாக நான் கண்டுள்ளேன். புகாரி 625. ஹதீஸ் 1124. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரியன் மறைந்த பின் மஹ்ரிப் தொழுகைக்கு முன் 2 ரகாத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நாங்கள் தொழுவோம் என்று நான் கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொழுதுள்ளார்களா என்று என்னிடம் கேட்கப்பட்டது. அந்த 2 ரகாத்துகளை நாங்கள் தொழுவதை அவர்கள் பார்த்தார்கள். அதை அவர்கள் கட்டளையிடவும் இல்லை, எங்களுக்கு தடை விதிக்கவும் இல்லை என்று நான் கூறினேன். முஸ்லிம் 836. ஹதீஸ் 1125. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் மதீனாவில் இருந்தோம். அப்போது பாங்கு கூறுபவர் மஹ்ரிப் தொழுகைக்காக பாங்கு கூறினார். உடனே பள்ளியின் தூண்களை நோக்கி மக்கள் விரைந்து சென்று 2 ரகாத்துகள் தொழுதார்கள். அந்த 2 ரகாத்துகளை தொழுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதால் பள்ளிக்கு வந்த புதிய நபர் மஹ்ரிப் தொழுகை முடிந்து விட்டதோ என்று எண்ணும் அளவுக்கு இது நடந்தது. முஸ்லிம் 837. பாடம் 202. இஷாவுக்கு முன்பின் சுன்னத் தொழுகைகள். இஷாவுக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 2 ரகாத்துகள் தொழுதுள்ளேன் என்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் 1098 ஹதீஸும், பாங்கு இக்காமத் 2க்கும் இடையே தொழுகை உண்டு என்று அப்துல்லாஹி இப்னு முகஃபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் 1099 ஹதீஸும் இந்த தலைப்பின் கருத்துக்கு பொருத்தமானதாகும். பாடம் 203. ஜும்மாவின் சுன்னத் தொழுகை. ஜும்மாவிற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் 2 ரகாத்துகள் தொழுதேன் என்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் 1098 ஹதீஸ் இங்கு பொருத்தமானதாகும். ஹதீஸ் 1126. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் ஜும்மா தொழுகையை தொழுதுவிட்டால் அதன் பின் 4 ரகாத்துகளை தொழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 881. ஹதீஸ் 1127. அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு பின் வீடு திரும்பும் வரை எதுவும் தொழமாட்டார்கள். தங்கள் இல்லம் வந்ததும் 2 ரகாத்துகள் தொழுவார்கள். முஸ்லிம் 882. பாடம் 204. வீட்டில் நஃபில் தொழுகைகளை தொழுவது விரும்பத்தக்கது. அது வழமையானதாகவோ அல்லாததாகவோ இருந்தாலும் சரியே. ஃபர்ல் தொழுத இடத்திலிருந்து நஃபிலை வேறு இடத்தில் தொழுவது அல்லது அவ்விரண்டுக்கும் இடையே பேசுவதன் மூலம் பிரிப்பது. ஹதீஸ் 1128. ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதர்களே, உங்கள் வீடுகளில் தொழுங்கள். நிச்சயமாக தொழுகையில் மிக சிறந்தது ஒருவர் கடமையான தொழுகையை தவிர தன் வீட்டில் தொழும் தொழுகைதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 731 முஸ்லிம் 781 ஹதீஸ் 1129. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்கள் வீடுகளிலும் தொழுகைகளில் ஒரு பகுதியை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீடுகளை தொழுகை இல்லாத கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 432 முஸ்லிம் 777 ஹதீஸ் 1130. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தன் பரலான தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றிவிட்டால் தொழுகையின் ஒரு பகுதியை தன் வீட்டிலும் தொழுது கொள்ளட்டும். நிச்சயமாக அல்லாஹ் அவரின் வீட்டில் அவரது தொழுகையின் காரணமாக நல்லதை ஏற்படுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 778 ஹதீஸ் 1131. உமர் இப்னு அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நாஃபி இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்னை நமீர் அவர்களின் சகோதரி மகன் சாயிப் அவர்களிடம் அனுப்பி அவரின் தொழுகை விஷயத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட குறை பற்றி அவர்களிடம் கேட்க செய்தார்கள். நான் அவரிடம் கேட்டபோது, ஆம், அவர்களுடன் ஒரு ஜும்மாவை மக்சூரா என்னும் இடத்தில் தொழுதேன். இமாம் சலாம் கொடுத்ததும் நான் இருந்த இடத்திலேயே எழுந்து தொழுதேன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வீட்டிற்கு சென்றதும் என்னிடம் ஓர் ஆளை அனுப்பினார்கள். நீ இப்போது செய்தது போல் இனி செய்யாதே. ஜும்மாவை நீ தொழுதால் நீ பேசும் வரை அல்லது பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் வரை எதுவும் உடனே தொழாதே. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு எங்களுக்கு ஏவினார்கள், நாங்கள் ஏதேனும் பேசும் வரை அல்லது நாங்கள் வெளியேறும் வரை ஜும்மாவுடன் எதையும் சேர்த்து தொழமாட்டோம் என்று சாயிப் கூறினார். முஸ்லிம் 883 பாடம் 205 வித்ரு தொழுகை பற்றி ஆர்வமூட்டுதல் மற்றும் அது உறுதியான சுன்னத் பற்றியும் அதன் நேரம் பற்றியும் விளக்குதல். ஹதீஸ் 1132. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வித்ரு தொழுகை கடமையான தொழுகையை போன்று கட்டாயமானதல்ல. எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முறையாக்கினார்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன், அவன் ஒற்றைப்படையை விரும்புவான். எனவே குர்ஆனை பெற்றவர்களே, நீங்கள் வித்ரு தொழுகையை தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவூத் 1416 திருமிதி 453. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1133. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழுவார்கள். சில சமயம் இரவின் ஆரம்பத்திலும் நடு இரவிலும் இரவின் இறுதியிலும் தொழுவார்கள். அவர்களின் வித்ரு தொழுகை சஹர் நேரத்தில் முடியும். புகாரி 996 முஸ்லிம் 745 ஹதீஸ் 1134. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்கள் இரவு தொழுகையில் இறுதியாக வித்ரை ஏற்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 998 முஸ்லிம் 751 ஹதீஸ் 1135. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் சுபுஹ் நேரம் வரும் முன் வித்ர் தொழுகையை தொழுது விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 754 ஹதீஸ் 1136. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் குறுக்கே படுத்திருக்கும் போது இரவில் தொழுவார்கள். எனக்கு வித்ரு மட்டும் பாக்கி இருக்கும் போது என்னை எழுப்பிவிட்டு வித்ரு தொழுகையை தொழுவார்கள். முஸ்லிம் 744. மற்றொரு அறிவிப்பில், வித்ர் மட்டும் இருக்கும் போது ஆயிஷாவே நீ எழுந்து வித்ர் தொழு என்று கூறியதாக உள்ளது. ஹதீஸ் 1137. அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வித்ர் தொழுகையை சுபுக நேரத்திற்கு முன் விரைந்து தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு தாவூத் 1436, திர்மிதி 467. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1138. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரவின் கடைசி நேரத்தில் எழாமல் இருப்பதை ஒருவர் பயந்தால் அவர் இரவின் ஆரம்பத்திலேயே வித்ர் தொழுது கொள்ளட்டும். இரவின் இறுதியில் எழுந்திருப்பதை ஆசைப்பட்டவர் இரவின் இறுதியில் வித்ர் தொழுது கொள்ளட்டும். இரவின் இறுதியில் தொழுவது மலக்குகளால் சாட்சி கூறப்படத்தக்கதாகும். மேலும் அதுவே மிகச் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 755. பாடம் 206. துஹா தொழுகையின் சிறப்பு, அதன் மிக குறைந்த அளவு, அதன் மிக அதிக அளவு, அதன் நடுத்தர அளவு பற்றிய விளக்கமும், அதை தொடர்ந்து பேணி வருதல் பற்றி ஆர்வமூட்டுவதும். ஹதீஸ் 1139. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்குமாறும், துஹா நேரத்தில் 2 ரக்அத் தொழுமாறும், தூங்கும் முன் வித்ர் தொழுமாறும் என்னிடம் என் நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். புகாரி 1981, முஸ்லிம் 721. தூங்கும் முன் வித்ர் தொழுவது என்பது இரவின் இறுதியில் விழிக்க இயலாது என்பதில் உறுதியாக உள்ளவருக்குத்தான், விழித்து எழ முடியும் என்பதில் உறுதியாக உள்ளவருக்கு இரவின் இறுதி நேரம்தான் மிகச் சிறந்ததாகும். ஹதீஸ் 1140. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் காலையிலேயே தர்மம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தஸ்பீஹும் அதாவது சுபஹானல்லாஹ்வும் தர்மமாகும், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்வும் தர்மமாகும், ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறுவதும் தர்மமாகும், ஒவ்வொரு அல்லாஹு அக்பரும் தர்மமாகும், நல்லதை ஏவுவதும் தர்மமாகும், கெட்டதை தடுப்பதும் தர்மமாகும். இவை அனைத்துக்கும் பகரமாக துஹா நேரத்தில் 2 ரக்அத் தொழுவது போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 720. ஹதீஸ் 1141. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹா தொழுகையை 4 ரக்அத்துகள் 2-2 தொழுவார்கள். அல்லாஹ் நாடிய அளவுக்கு சில நேரம் அதிகமாக்கிக் கொள்வார்கள். முஸ்லிம் 719. ஹதீஸ் 1142. உம்மு ஹானி பின்த் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்காவை வெற்றி கொண்டவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் போது அவர்களிடம் நான் சென்றேன். அவர்கள் குளித்து முடித்ததும் 8 ரக்அத்துகள் 2-2 ரக்அத்துகளாக தொழுதார்கள். இதுதான் துஹா நேர தொழுகையாகும். புகாரி 1176, முஸ்லிம் 336. முஸ்லிம் அறிவிப்புகளின் ஒன்றின் சுருக்கமான வார்த்தையாகும். பாடம் 207. சூரியன் உதயமாகி உயர்வதிலிருந்து சூரியன் உச்சியிலிருந்து சாயும் வரை துஹா தொழுகையை தொழுவது கூடும். வெப்பம் அதிகமாகும் சமயமும் பகல் ஆரம்பமான நேரமும் தொழுவது மிக சிறந்ததாகும். ஹதீஸ் 1143. ஜைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சிலர் துஹா தொழுகையை தொழக் கண்டேன், இந்த நேரமல்லாத வேறு நேரத்தில் துஹா தொழுவது மிக சிறந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வது நல்லது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் மீளும் மக்கள் துஹாவை தொழுவது ஒட்டக குட்டிகள் சூடு தாங்காமல் கரிந்துவிடும் பகல் நேரமாகும் என்று கூறினார்கள் என நான் அவர்களிடம் கூறினேன். முஸ்லிம் 7-4-8. பாடம் 208. பள்ளிவாசலுக்குரிய காணிக்கை தொழுகை தொழுதிற ஆர்வம் ஊட்டுதல். மேலும் பள்ளிவாசலில் எப்பொழுது நுழைந்தாலும் 2 ரகாத்துகள் தொழுவதற்கு முன் உட்காருவது கூடாது. அந்த 2 ரகாத்துகள் பள்ளிவாசல் காணிக்கை தொழுகையாகவோ அல்லது ஃபரலான தொழுகையாகவோ அல்லது வழமையான சுன்னத் மற்றும் நஃபிலான தொழுகையாகவோ இருந்தாலும் சரியே. ஹதீஸ் 1144. அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் 2 ரகாத்துகள் தொழும் வரை உட்கார வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 444. முஸ்லிம் 714. ஹதீஸ் 1145. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருந்தபோது நான் அவர்களிடம் வந்தேன். அப்போது அவர்கள், ஜாபிரே 2 ரகாத்துகளை தொழுவீராக என்று அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 443. முஸ்லிம் 715. பாடம் 209. ஒழு செய்த பின் 2 ரகாத்துகள் தொழுவது விரும்பத்தக்கது. ஹதீஸ் 1146. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பிலாலே, இஸ்லாத்தில் நீர் செய்கின்ற சிறந்த செயல் பற்றி என்னிடம் கூறுவீராக. ஏனெனில் சொர்க்கத்தில் எனக்கு முன் உன் செருப்பு சப்தத்தை கேட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலிடம் கூறினார்கள். இரவிலோ பகலிலோ எப்போது ஒழு செய்தாலும் அந்த ஒழுவுக்கு பின் 2 ரகாத்துகள் நஃபில் தொழாமல் நான் இருந்ததில்லை. இதை விட வேறு எந்த சிறந்த செயலையும் செய்ததில்லை என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 1149. முஸ்லிம் 2458. இது புகாரியில் உள்ள வார்த்தையாகும். பாடம் 210. ஜும்மா நாளின் சிறப்பு, அதற்காக குளிப்பது, நறுமணம் பூசுவது, அதற்காக விரைந்து செல்வது, அன்று துவா செய்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுவது, துவா ஏற்கப்படும் நேரம் பற்றிய விளக்கம், ஜும்மாவிற்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுவது விரும்பத்தக்கது. அல்லாஹ் கூறுகின்றான், ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் நீங்கள் பரவி சென்று அல்லாஹுவின் அருட்கொடையை தேடுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி பெறலாம். 62வது அத்தியாயம் 10வது வசனம். ஹதீஸ் 1147. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரியன் உதயமாகும் நாட்களில் சிறந்தது ஜும்மா நாளாகும், அதாவது வெள்ளிக்கிழமையாகும். அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அன்றுதான் அவர்கள் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டார்கள், அன்றுதான் அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 854. ஹதீஸ் 1148. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தம் வீட்டில் அழகிய முறையில் உலு செய்துவிட்டு பின்பு ஜும்மா தொழுகைக்கு வந்து அமைதியாக இருந்து உரையை கேட்டால் அன்றும் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கும் இடையேயும் மேலும் அதற்கு அடுத்த 3 நாட்கள் வரையிலும் ஆக 10 நாட்களின் குற்றங்கள் மன்னிக்கப்படும். தரையில் உள்ள பொடிக்கற்களை உரை கேட்காமல் எடுத்துக்கொண்டிருந்தால் அவர் ஜும்மாவின் நன்மையை வீணடித்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 857. ஹதீஸ் 1149. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 நேர தொழுகைகளும் 1 ஜும்மா தொழுகை முதல் மறு ஜும்மா வரையிலும், 1 ரமதான் நோன்பு முதல் மறு ரமதான் வரையிலும் பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டிருக்குமானால் அவற்றுக்கிடையே உள்ள சிறு பாவங்கள் அழிக்கக்கூடியதாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 233. ஹதீஸ் 1150. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், ஜும்மா தொழுகைகளை விட்டுவிடக்கூடிய கூட்டத்தார்கள் விலகி கொள்ளட்டும், இல்லையெனில் அவர்களின் இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான், பின்பு அவர்கள் பொடுபோக்கானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் கூற நாங்கள் கேட்டிருக்கிறோம். முஸ்லிம் 865. ஹதீஸ் 1151. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் ஜும்மாவிற்கு வந்தால் குளித்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 877. முஸ்லிம் 844. ஹதீஸ் 1152. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜும்மா நாளில் குளிப்பது வயதுக்கு வந்த அனைவர் மீதும் அவசியமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 879. முஸ்லிம் 846. ஹதீஸ் 1153. சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜும்மா நாளில் ஒருவர் உலு செய்து கொண்டால் அதுவே போதுமானதாகும், அது நல்லதாகவும் உள்ளது. ஜும்மா நாளில் ஒருவர் குளித்தால் அது மிக சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 354. திருமிதி 497. ஹதீஸ் 1154. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜும்மா நாள் அன்று ஒருவர் குளித்து தன்னை இயன்ற அளவுக்கு தூய்மைப்படுத்தி எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு உட்கார்ந்திருப்போரில் 2 பேரை பிரிக்காமல் பின்பு தன் மீது கடமையாக உள்ள அதாவது சுன்னத் தொழுகையை நிறைவேற்றி பின்பு இமாம் உரை நிகழ்த்தும் போது வாய்மூடியிருந்தால் அந்த ஜும்மாவிற்கும் அதை அடுத்து வருகின்ற ஜும்மாவிற்கும் இடையே ஏற்பட்ட குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 883. ஹதீஸ் 1155. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜும்மா நாளில் கடமையான குளிப்பை போன்று ஒருவர் குளித்துவிட்டு பின்பு முதலில் பள்ளிக்கு சென்றால் அவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போலாவார், இரண்டாவதாக சென்றவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார், மூன்றாவதாக சென்றவர் கொம்புள்ள ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார், நான்காவதாக சென்றவர் கோழியை குர்பானி கொடுத்தவர் போலாவார், ஐந்தாவதாக சென்றவர் முட்டையை தர்மம் செய்தவர் போலாவார். இமாம் உரை நிகழ்த்த வந்துவிட்டால் அந்த குத்பாவை கேட்க வானவர்கள் தங்கள் பதிவேடுகளை மூடிவிட்டு பள்ளிக்குள் வந்து அமர்ந்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 881. முஸ்லிம் 850. ஹதீஸ் 1156. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாள் பற்றி கூறும்போது அதில் ஒரு நேரம் உள்ளது, ஒரு முஸ்லிமான அடியான் நின்று தொழுதுவிட்டு எதையேனும் அல்லாஹ்விடம் அவர் கேட்பது அந்த நேரத்திற்கு பொருத்தமாக அமைந்தால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று கூறிவிட்டு அந்த நேரம் குறைவு என்பதை தன் கையால் சமிங்கை செய்தார்கள். புகாரி 935. முஸ்லிம் 852. ஹதீஸ் 1157. அபு தர்தா இப்னு அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னிடம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மா நாளில் உள்ள ஒரு நேரம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உம் தந்தை ஏதும் கூறி நீர் கேட்டதுண்டா என்று கேட்டார்கள். ஆம், இமாம் மிம்பரில் உட்கார்ந்ததிலிருந்து தொழுகை முடிக்கப்படும் வரை உள்ள இடைப்பட்ட நேரத்தில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக என் தந்தை கூற கேட்டேன் என்று கூறினேன். முஸ்லிம் 853. ஹதீஸ் 1158. அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாட்களில் மிகவும் சிறந்தது ஜும்மா நாளாகும். அன்று என் மீது அதிகமாக செலவாத் கூறுங்கள். நிச்சயமாக உங்களின் செலவாத் என்னிடம் எடுத்து காட்டப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 1047. This audio was downloaded from the